உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யூனிவர்சிட்டி, கோயம்புத்தூர். கம்யூனிட்டி இ ரேடியோ ஸ்டேஷன். ஃப்ரீக்வன்சி 107.4 MHz. MHz பண்பலை அலைவரிசையில் வேளாண்மை நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கிராம மக்கள் அனைவருக்கும் சமுதாய வானொலி நிலையத்தின் சார்பில் வணக்கங்கள். இப்போ சாகுபடி முறையில் பல்வேறு சாகுபடி முறைகளை நாம் பார்த்திருக்கிறோம், அனுபவப்பட்டிருக்கிறோம். ஒரு பயிரை போட்டு விளைச்சல் எடுத்து அதை சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறோம். பல சமயங்களில் உள்ளூர் சந்தையிலே விற்கிறோம். சில நேரங்களில் வசதி வாய்ப்புகளை பொறுத்து வெளியூர் சந்தைக்கு கொண்டு போய் விற்கிறோம். சில நேரங்களிலே நம்முடைய பண்ணைக்கே வந்து அவர்களே எடுத்து கொண்டு போகும்படியான ஒரு அணுகுமுறையை கடைபிடிக்கிறோம். இப்படி சாகுபடி முறைகளைப் போலவே சாகுபடியான விளைச்சலை விற்பதிலும் பல்வேறு நிலைகள் இருப்பது ஒரு அனுபவபூர்வமான உண்மை. இன்றைக்கி வந்து இந்த ஒப்பந்த சாகுபடி, நாம் ஒரு பயிரை சாகுபடி செய்கிறோம், அதனுடைய விளைச்சலை சாகுபடி செய்யும் போதே ஒரு நிறுவனத்தோடு நாம் ஒப்பந்தம் செய்து கொள்கிறோம், விளைச்சலை எவ்வளவுக்கு எடுத்துக்கொள்கிறார்கள் என்று. இப்படி சாகுபடி செய்த பொருட்களை ஒப்பந்தம் செய்கிற போது விளைச்சல் வருகிற போது விலை ஏற்றத்தாலோ விலை குறைவதாலோ அதை பயிரிட்ட விவசாயிக்கு அதிகப்படியான நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்கின்ற அடிப்படையில் இந்த ஒப்பந்த சாகுபடி முறைகள் இருக்கின்றன. இந்த ஒப்பந்த சாகுபடி முறைகளை பற்றி, அந்த சாகுபடி முறைகளினுடைய பல்வேறு பரிணாமங்களை பற்றி நம்முடைய தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் விரிவாக்க துறையின் இணை பேராசிரியர் முனைவர் திருமதி ஆர். அகிலா அவர்கள் நம்முடைய சமுதாய வானொலி நிலையத்தில் இன்று நம்மோடு வந்து பேசவிருக்கிறார்கள். இந்த ஒப்பந்த சாகுபடி முறையை பற்றி அவர் பல்வேறு ஆராய்ச்சிகள் செய்து அவற்றின் மூலமாக கிடைத்த தொகுப்புகளையெல்லாம் ஒன்றாக்கி இன்றைக்கு நம்முடைய விவசாயிகளுக்கும் அந்த ஒப்பந்த சாகுபடியில் ஈடுபட்டிருக்கின்ற நிறுவனங்களுக்கும் பொருந்துகிற வண்ணமாக பல பயனுள்ள செய்திகளை இன்று கூறவிருக்கிறார்கள். நாமும் அதை பற்றி தெரிந்து கொள்வோம். நம்முடைய ஒப்பந்த சாகுபடி, நம்முடைய அனுபவத்தையும் திருமதி அகிலா அவர்கள் சொல்லுகிற அவர்களுடைய ஆராய்ச்சி பூர்வமான அனுபவத்தையும் ஒன்றாக்கி பார்த்து இதில் எது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று ஆலோசித்து நன்றாக சிந்தித்து அதனை நாம் பின்பற்றுவோம், அதனால் நல்ல லாபம் அடைவோம். இப்போ அந்த ஒப்பந்த சாகுபடி முறையை பற்றி நிபுணர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்போமா?
ஒப்பந்த சாகுபடிக்கு இன்றைய காலகட்டத்தில் விவசாயிகளிடையே நல்ல வரவேற்பும் ஒத்துழைப்பும் கிடைத்துக் கொண்டு வருகிறது. எனவே இந்த ஒப்பந்த சாகுபடி பற்றிய விவரத்தை வேளாண்மையை சார்ந்த ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்வது அவசியம். ஒப்பந்த சாகுபடி என்பது என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். பயிர் சாகுபடிக்கு முன்பு நிறுவனங்களுக்கும் விவசாயிகளுக்கும் இடையே செய்யப்படும் ஒப்பந்தம் எழுத்து மற்றும் வாய்மொழி மூலமாக செய்யப்பட்டாலும் எழுத்து மூலமாகவே இருக்கும் ஒப்பந்தமே யாரொருவர் ஒப்பந்தத்தை மீறினாலும் மேல் நடவடிக்கை மற்றவர் எடுக்க உதவும். இதன் மூலம் இடுபொருட்கள் விநியோகம், தொழில்நுட்ப அறிவுரை, வேளாண் பயிர் உற்பத்தி செய்ய வங்கிகள் மூலம் கடன் உதவி செய்து கொடுத்தல், விளைபொருட்களுக்கு சரியான விலை நிர்ணயம், விளைபொருள் கொள்முதல் செய்தல் ஆகியவற்றில் ஒப்பந்தம் செய்து கொள்ளப்படுகிறது. இந்த ஒப்பந்த சாகுபடி விவசாயிகள் சாகுபடி மேற்கொண்டு விளைபொருளை ஒப்பந்த நிறுவனங்களுக்கு விற்பனை செய்வது உறுதி செய்யப்படுகிறது. இப்போ ஒப்பந்த சாகுபடியின் நோக்கங்கள் அப்படின்னு பார்ப்போமையானால், முதலாவதாக நிறுவனங்களுக்கு தேவையான வேளாண் பொருட்களின் உற்பத்தியை அதிகரிப்பது, இரண்டாவதாக அதிக நிலப்பரப்பை குறிப்பிட்ட பயிரின் கீழ் சாகுபடிக்கு கொண்டு வருவது, மூன்றாவதாக விவசாயிகளுக்கு ஒப்பந்த சாகுபடியை பற்றி தெரிவிப்பது, நான்காவதாக வேளாண் விளைபொருட்களின் தரத்தை உயர்த்துவது, ஐந்தாவதாக விளைபொருட்களுக்கு விற்பனையை உறுதி செய்வது. ஒப்பந்த சாகுபடியில் பின்பற்றப்படும் பயிர்கள் என்னென்ன என்பதை பற்றி இப்பொழுது பார்ப்போம். ஒப்பந்த வேளாண்மை கரும்பு சாகுபடியில் நீண்ட நாட்களாக பின்பற்றப்பட்டு வருகிறது. மற்ற பயிர்களான தேயிலை, காஃபி, ரப்பர், பருத்தி, மக்காச்சோளம், பப்பாளி, பாசுமதி அரிசி, வெங்காயம், உருளைக்கிழங்கு, வாழை, மஞ்சள், மிளகாய், பூண்டு, தக்காளி, சீமை வெள்ளரி, வெனிலா, அத்திப்பழம், மாம்பழம், மேரிகோல்டு மற்றும் உயர் விளைச்சல் ரக சோளம், கம்பு, ரோஜா, மல்லிகை, காட்டாமணக்கு போன்ற பயிர்களில் பரவலாக ஒப்பந்த சாகுபடி பின்பற்றப்பட்டு வருகிறது. முட்டை, இறைச்சிக்கோழி மற்றும் இறைச்சிக்காக வளர்க்கப்படும் முயல், வான்கோழி, ஈமுக்கோழி உற்பத்தியிலும் ஒப்பந்த சாகுபடி உள்ளது. சமீப காலமாக மூலிகை பயிர்களான கோலியஸ், வின்கா ரோசி, அவரி, துளசி முதலியவற்றில் ஒப்பந்த சாகுபடி முறை பிரபலமடைந்து வருகிறது. விவசாயிகள் ஒப்பந்தத்தில் சேர்வதற்கான சில பொதுவான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி இப்போது பார்ப்போம். ஒப்பந்த சாகுபடி செய்யும் நிறுவனங்கள் முதலில் 10 முதல் 20 விவசாயிகளை தேர்வு செய்து ஒரு குழுவினை அமைப்பர். அவர்கள் விவசாயிகளை தேர்வு செய்யும் போது அந்த விவசாயிகள் மற்ற விவசாயிகளுடன் ஒத்துழைக்கிறாரா என்பதை அறிந்து தேர்வு செய்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் புதிய தொழில்நுட்பங்களை வரவேற்கின்ற முன்னோடி விவசாயிகளாக அவர்கள் இருக்க வேண்டும். குழு அமைப்பது ஒப்பந்த சாகுபடியில் உள்ள சில பொதுவான வழிமுறை. ஒரு குழுவில் 12 முதல் 20 விவசாயிகள் இருப்பார்கள். ஒரு முன்னோடி விவசாயி குழுவின் தலைவராக செயல்படுவார். குழுவின் தலைவரை எவ்வாறு தேர்வு செய்வது? ஓரளவு படித்தவராகவும் திறமை உடையவராகவும் இருக்க வேண்டும். அதாவது அவரை ஒரு முன்னோடியாக எடுத்துக்கொண்டு மற்ற விவசாயிகள் செயல்பட வேண்டும். குழு தலைவர் எல்லா விவரங்களையும் மற்ற விவசாயிகளுக்கு எடுத்து கூறுபவராக இருக்க வேண்டும். தலைவராக இருப்பவர் நிறைய ஏக்கர் நிலம் வைத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சுமார் 2 ஏக்கர் அளவிற்கு இருப்பதே போதுமானது. 1 ஏக்கர் நிலத்தை அவர் செயல்முறை விளக்கத்திற்கு பயன்படுத்த அனுமதிக்க வேண்டும். அந்த நிலத்தில் விதை, உரம், மருந்து போன்ற எல்லா முதலீடுகளையும் நிறுவனமே கொடுத்துவிடும். நிறுவனம் தங்களது தொழில்நுட்பங்களை அந்நிலத்தில் செய்து காட்டி அதை மற்ற விவசாயிகள் பின்பற்றுவதற்கு வழிவகுப்பார்கள். இவ்வாறு முன்னோடி விவசாயிகளின் மூலம் அந்த குழுவில் உள்ள விவசாயிகள் அனைவரையும் திறம்பட மகசூல் பெறுமாறு செய்கிறார்கள். அதே சமயம் விளைபொருட்கள் தரமாக இருக்கவும் உறுதி செய்யப்படுகிறது. இப்பொழுது ஒப்பந்த சாகுபடியில் வங்கியின் பங்கு என்ன என்பதை பற்றி பார்ப்போம். விவசாயிகளுக்கு கடன் உதவிகள் வங்கி மூலம் குறைந்த வட்டியில் தரப்படுகிறது. இவை இரு வகையில், அதாவது பணமாகவும் இடுபொருட்களாகவும் வழங்கப்படுகிறது. வங்கிகள் தரும் கடன் வசதி உழவர்களுக்கும் தொழிற்சாலைகளுக்கும் உள்ள ஒப்பந்தத்தின் பெயரில் மட்டுமே தரப்படுகிறது. நிறுவனங்கள் தயாரிக்கும் அறிக்கைக்கு ஏற்ப நிதி உதவி நிர்ணயம் செய்யப்படுகிறது. வங்கிகள் தங்களது கடன் வசதியை சில விவரங்களை அறிந்தே தந்து வருகின்றன. பயிர்க்கடன் பெறும் விவசாயிகளின் எண்ணிக்கை, நிறுவனத்தின் வளர்ச்சி ஆகியவற்றை பொறுத்தே வங்கிகள் கடன் வசதியை செய்து தருகின்றன. இந்த செயல்பாட்டில் வட்டி விகிதம் கண்டிப்பாக 10.5% மேல் உயராது. பயிர்களுக்கு ஏற்ப திருப்பித் தரப்படும் கால அவகாசமும் முடிவு செய்யப்படுகிறது. வங்கிகள் விவசாயிகளுக்கு பயனளிக்கும் வகையில்தான் கால அவகாசத்தை தீர்மானிக்கிறது.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு, வேளாண்மை பல்கலைக்கழகம்